அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவகுமார் மற்றும் விஷ்ணுபிரியா. கடந்த 2014 கிழக்கு யுக்ரைனில் சுட்டு வீழ்த்தப்பட்ட மலேசிய விமானம் குறித்து விசாரணை செய்து வரும் சர்வதேச விசாரணை குழுவினர் விமானத்தை வீழ்த்திய ஏவுகணை ரஷ்ய ஆதரவு போராளிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டதாக தெரிவித்தனர். தங்கள் விசாரணையின் ஆரம்பகட்ட கண்டுபிடிப்புகளை நெதர்லாண்டில் வெளியிட்ட இந்த குழு ஒரு குறிப்பிட்ட திடலை ஏவுகணை ஏவப்பட்ட தளமாக சுட்டிக்காட்டியுள்ளது. ரஷ்ய தயாரிப்பான PUK ரஷ்யாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் அதற்கு அடுத்த நாள் ஏவுகணையை இயக்கும் வாகனம் அங்கிருந்து ரஷ்யாவுக்கு திரும்பியுள்ளது என்றும் விசாரணை குழுவினர் மேலும் தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த விமானம் வீழ்த்தப்பட்டதில் தங்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டினை யுக்ரைன் போராளிகள் மீண்டும் மறுத்துள்ளனர்.
இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் ஷிமோன் பெரஸ் தனது 93 வயதில் இன்று காலமானார். அவருக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நாட்டை பாதுகாப்பில் முதன்மையானவர் என்ற போதும் அமைதியை போற்றும் மனிதராகவும் பெரஸ் இருந்தார் என்று இஸ்ரேலின் தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். பாலத்தீனத்துடன் 1993 போடப்பட்ட ஆஸ்லோ ஒப்பந்தத்தை நினைவு கூர்ந்து பேசிய அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் அமைதி மற்றும் சமரசம் ஆகியவற்றை தீவிரமாக ஆதரிக்கும் ஒரு மனிதரை மத்திய கிழக்கு பகுதி இழந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார். ஆஸ்லோ ஒப்பந்தத்திற்காக பெரஸிற்கு கூட்டாக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றுக்கொண்ட அவர் கடந்து செல்ல இன்னும் நீண்ட தூரம் இருக்கிறது என்று கூறினார். அவரின் அந்த பேச்சு BBC தொகுப்பிலிருந்து இதோ.
We are just at the beginning of the story and we have to go a very long way ahead.
பாலத்தீன அதிபர் முகமது அப்பாஸ் பெரஸின் குடும்பத்தினருக்கு இரங்கல் கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அதில் பெரஸை துணிச்சலான அமைதியின் கூட்டாளி என்று அழைத்துள்ளார். ஆனால் பாலத்தீன நாடாளுமன்ற உறுப்பினர் முஸ்தபா பர்கூட்டி அமைதி என்ற மாயையே பெரஸ் உருவாக்கினார் என்று தெரிவித்துள்ளார். 2 இஸ்ரேலின் பிரதமராகவும் 1 நாட்டின் அதிபராகவும் இருந்துள்ளார் பெரஸ். இஸ்ரேலின் அணுசக்தி திட்டத்தின் தந்தை என்றும் அவர் அழைக்கப்பட்டார். அவரின் உடல் வெள்ளிக்கிழமையன்று அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBC தமிழோசை.
கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் பெறுவதை தடுக்கும் முயற்சியாக குற்றவியல் சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சிகளிடமிருந்து நடைபெறும் உரையாடல் அனைத்தையும் ஒளிப்பதிவு செய்யுமாறு சீன போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சீனாவின் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தரவு சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சிகளிடமிருந்து பெறப்படும் ஆதாரங்களை போலீசார் தரப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது. அண்மை ஆண்டுகளில் நாட்டில் பல முறைகள் தவறான தண்டனைகள் வழங்கப்பட்டது குறித்து சீனா வெளிப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
லண்டனை சேர்ந்த மதுபான ஜாம்பவனான SAB மில்லரின் பங்குதாரர்கள் அந்நிறுவனத்தின் போட்டியாளரான ஹான்ஹைசர் புஷ் இன்ப நிறுவனம் சாப் மில்லர் நிறுவனத்தை எடுத்துக்கொள்வதற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர். இந்த இணைப்பு ஒப்பந்தம் $100 பில்லியன் மேல் மதிப்பு கொண்டதாகும். இந்த இணைப்பின் மூலம் SAB மில்லர் நிறுவனம் உலகின் மிகப்பெரிய பியர் மதுபான நிறுவனமாக உருவெடுக்கும். உலகின் மொத்த பியர் உற்பத்தியில் 1/3 இனி இந்த நிறுவனத்திலிருந்தே உற்பத்தியாகும்.
BBC தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
டாய்ஷே வங்கிக்கான மீட்பு திட்டத்தை தாங்கள் தயார் செய்து வருவதாக வெளியான ஊடக தகவலை ஜெர்மனி அரசு மறுத்துள்ளது. ஜெர்மனியின் மிகப்பெரிய கடன் வழங்கும் நிறுவனமான டாய்ஷே வங்கி கடந்த 2008 ஏற்பட்ட நிதி நெருக்கடியில் அதன் பங்கிற்காக அமெரிக்க நீதித்துறையின் சார்பாக அனுப்பப்பட்ட $14 மில்லியன் அபராதத்தை கட்ட வேண்டிய சூழலில் உள்ளது. இது குறித்து பெர்லினின் ஜெர்மனியின் நிதியமைச்சர் பேச்சாளர் ஒருவர் செய்தியாளரிடம் தெரிவிக்கையில் இந்த செய்தி அறிக்கை தவறானது என்று குறிப்பிட்டார்.
சிரியாவில் போராளிகளின் பிடியில் இருக்கும் அலப்போவின் கிழக்கு பகுதியில் நீடித்த வான்வழி குண்டுவீச்சு தாக்குதல் நடைபெற்று வருகின்றன. முற்றுகையிடப்பட்ட பகுதியில் இருக்கும் 2 விபத்துக்கான சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளும் இலக்காக வைக்கப்பட்டன. ஆனால் சேதங்கள் குறித்து தெரிவாக தெரியவில்லை என ஆர்வலர்களிடமிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் எந்த அளவு சேதம் விளைந்தது என்று தெளிவாக தெரியவில்லை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இந்தியா, வங்கதேசம், பூட்டான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் பாகிஸ்தானில் நடக்கவுள்ள சார்க் உச்சி மாநாட்டிலிருந்து விலகியுள்ளன.
நீங்கள் கேட்டது BBC தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.